I was in a meeting once.
நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன்.
When the speaker stood at the pulpit and never seen an audience like this. He looked left. He looked right.
அந்த பேச்சாளர் இடது வலது பக்கம் பார்த்தார், பிறகு உட்கார்ந்து கொண்டார். அதற்கு பிறகு எல்லா நேரத்தையும் எனக்கு விட்டு போனார். நீங்கள் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறீர்கள்.
I think back to my youth.
நான் என்னுடைய இளைய பருவத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுதும், விசாரிப்பு போதகர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுதும் பற்றி நான் யோசிக்கிறேன். பிறகு ஒரு பிணையத்திற்கு நான் போதகராக அழைக்கப்பட்டேன். அப்பொழுது என்னுடைய மனைவி எனக்கு எவ்வளவு உதவியாக இருந்தாள் என்று நான் யோசிக்கிறேன். அந்த பிணையத்தில் உள்ள எல்லா விதவைகளை சந்திக்க நான் சந்தோஷப்பட்டேன். அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மேல் மிகவும் அன்பு இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அவர்கள் இறந்து போன பொழுது என்னை பேச விரும்பினார்கள்.
So my thoughts are tender tonight.
என்னுடைய எண்ணங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாக்கள் பரலோகத்தை நோக்கி சென்றுள்ளது. இன்றைக்கு அழகான இசை மற்றும் செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய ஆவி இங்கே இருக்கிறது. நான் என்னுடைய எண்ணத்தையும் உணர்ச்சியையும் நான் உங்களோட பகிர்ந்த பொழுது, பரிசுத்தாவியானவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு இளம் தம்பதியினர், லீசா ஜான் என்றவர்கள், எங்கள் வீட்டு பக்கம் குடி வந்தனர். ஒரு நாள் அவர்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது லீசா ஜன்னல் வெளியே பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் தங்களுடைய துணிகளை காய போட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். லீசா அப்பொழுது சொன்னால், அவர்கள் துணி சுத்தமாகவே இல்லை. அப்படி பல நாட்கள் லீசா அவர்கள் துணியை ஒழுங்கா துவைக்க தெரியாது என்று சொன்னார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர்களுடைய துணிகள் எல்லாம் சுத்தமாக இருந்தது. அதற்கு ஜான் சொன்னார், எனக்கு அதுக்கு பதில் தெரியும். இன்றைக்கு காலையில் நான் சீக்கிரம் எழும்பி நம்முடைய ஜன்னலை நான் துவைத்தேன் என்று சொன்னார்.
Tonight I'd like to share with you a few thoughts.
இன்றைக்கு நாம் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி பார்த்துக் கொள்கிறோம் என்று சில எண்ணங்களை நான் பகிர விரும்புகிறேன். நம்மளுடைய ஜன்னல்கள் சுத்தம் செய்ய வேண்டுமா? நாம் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்? மற்றவர்களை பற்றி நாம் என்ன தீர்மானங்களை எடுக்கிறோம்? இரட்சகர் சொல்கிறார், நீங்கள் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இருப்பாயாகள்.
Your neighbor's house, but consider it's not the soiled window in your own house. None of us is perfect.
நாம் யாருமே நல்லவர்கள் அல்ல. யார் அப்படி சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும், நாம் பல குறைகள் உள்ளவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை குறித்து நாம் நியாயம் தீர்ப்பு செய்து கொள்கிறோம். எதனால் நாம் மற்றவர்களை பற்றி குறை செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. அதனால் தான் அந்த நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பாயாக என்ற ஒரு கட்டளை. 47 வருடங்களுக்கு முன்பாக பொது மாநாட்டில் 12 குழுமத்தில் நான் அழைக்கப்பட்டேன். அப்பொழுது நான் பொது ஆசாரியத்துவ குழுவில் நான் சேவை செய்து கொண்டிருந்தேன். நான் அப்பொழுது அந்த ஆசாரியத்துவ குழுவத்தின் கீழ் நான் உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய மனைவிக்கு எங்கு போகுவது என்று தெரியவில்லை. அப்பொழுது அவளுடைய ஒரு நண்பர் என்ன செய்தாள் என்றால், சகோதரி மான்சனை அவள் பக்கத்தில் உட்கார செய்தார். அந்த இடம் வெறும் பொது ஆக்சிலரி போர்டுகளுக்கு மாத்திரம் உள்ளதாக இருந்தது. அப்பொழுது அவங்க பக்கத்தில் உட்கார்ந்த இன்னொரு சகோதரி, யாரை வேணாலும் இங்கே உட்கார இந்த சகோதரி எப்படி செய்ய முடியும் என்று கேட்டாள். இந்த சகோதரி இந்த என்னுடைய மனைவியின் நண்பி அவளுக்கு காட்டின அன்பிற்கு அவள் நன்றியாக இருந்தாள்.
There was no excuse for her unkind behavior, regardless of who might have been invited to sit there. However, I can only imagine.
இந்த சகோதரிக்கு தெரிய வந்தது, என்னுடைய மனைவி புது அப்போஸ்தலன் மனைவி என்று தெரிந்து கொண்டார்.
We hold no animosity toward her. Not only are we inclined to judge the actions and words of others, but many of us judge
நாம் மற்றவர்களின் வார்த்தைகள், அவர்கள் எப்படி துணி போட்டுக் கொள்கிறார்கள், அதை பற்றி எல்லாம் நாம் சேர்த்துக் கொள்கிறோம். ஒரு மேகசீனில் இந்த கதை வந்தது. இந்த பெண்மணியின் பெயர் மேரி பார்டல்ஸ். அவள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி அவள் தங்கி வந்தாள். அந்த குடும்பம் அந்த இல்லத்தில் அங்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த வந்தவர்களை அவங்கள் வீட்டில் தங்க வைப்பார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஒரு மிக வயதான ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் பயமாக இருந்தது. அவரை யாரும் அவர்கள் வீட்டில் தங்க விடவில்லை. ஆனால் இந்த சகோதரி அந்த அவர்களுடைய வீட்டில் வந்து தங்கி தன்னுடைய மருத்துவரிடத்தில் போகும்படியாக சொன்னார்.
She told him to wait in the chair and she'd find him a place to sleep. At bedtime, Mary's husband set up a camp cot for the man. When she checked in the morning, the bed linens were neatly folded and he was out on the porch. He refused breakfast, but just before he left for his bus, he asked if he could return.
அவருடைய மருத்துவரை அடுத்த நாள் பார்த்துவிட்டு அவர் அவருடைய வீட்டுக்கு சென்றார். இதேபோல பல முறை இந்த வயதானவர் இந்த சகோதரியின் வீட்டில் வந்து தங்கி தன்னுடைய மருத்துவரை பார்த்து அவர் சென்றார். பல வருஷங்களாக மேரியல் வீட்டில் அவர் தங்கியிருக்கும் பொழுதும் அவர் ஒவ்வொரு முறை வந்த பொழுதும் அவர் காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு வருவார். இந்த பொருட்களை மேரி பெறும் பொழுது அவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். மேரியின் அண்டை வீட்டுக்காரர் ஒரு நாள் சொன்னார், இப்படி பயங்கரமாக காணப்படும் இந்த வயதான மனிதரை உங்கள் வீட்டில் தங்க வைத்தீர்களா? நான் அவரை அனுப்பிவிட்டேன். இவரால் நம் வீட்டில் மற்ற யாரும் வந்து தங்க மாட்டுகிறார்கள் என்று சொன்னார். பல வருஷங்களுக்கு பிறகு அந்த மனிதர் இறந்து போனார். மேரி அப்பொழுது அந்த மனிதன் இறந்து போன பிறகு ஒரு நண்பனை சந்திக்க மேரி சென்றாள். அங்கே நிறைய பூக்கள் இருந்தது. அந்த பூக்களின் மத்தியில் ஒரு அழகான கிரைசாந்தமம் பூவும் இருந்தது. ஆனால் அது அழுக்கான ஒரு பழைய பக்கெட்டில் இருந்தது. அப்பொழுது அவர் நண்பர் சொன்னார், தொட்டிகள் இல்லாமல் போனதனால் இந்த அழகான பூவை நான் இங்கே வைத்தேன் என்று சொன்னார். அப்பொழுது மேரிக்கு அந்த வயதான மனிதர் ஞாபகம் வந்தது. கடவுள் அவரை பயங்கரமான உடம்பில் அனுப்பினாலும் ஒரு அழகான ஒரு ஆவியை அவருக்கு கொடுத்தார். வெளிப்படையான தோற்றத்தை வைத்து நாம் மற்றவர்களை நியாய தீர்க்கம் செய்யக்கூடாது. ஒரு குழுவில் ஒரு பெண்மணியை அழைக்கப்பட்ட பொழுது அந்த குழுவின் ஒரு அங்கத்தினர் அந்த பெண்மணியை பற்றி என்ன கூறினார் என்றால், இவள் பயங்கரமாக குண்டாக இருக்கிறாள், இவளை எதற்காக இந்த குழுவில் தேர்ந்தெடுத்தனர் என்று அவர் கேட்டாள். ஆனால் அந்த பெண்மணியின் வெளிப்பூர்வமான உருவம் அப்படி இருந்தாலும் அவள் மிகவும் தயவு உள்ளவளாக இருந்தாள். அவளுடைய படம் அவள் உண்மையாக எப்படிப்பட்டவள் என்பதை காட்டாமல் இருந்தாலும் அவள் கர்த்தரை நேசித்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்தும் இருந்தாள். நம்முடைய வெளிப்பூர்வமான தோற்றத்தில் நம்முடைய ஆவிக்குரியமான எண்ணங்கள் வெளிப்படைய வேண்டுமென்றால் அந்த இன்னொரு பெண்மணி இந்த அழகான பெண்மணியை பற்றி கேலி செய்திருப்பாளா? என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை விட பல வழிகளில் வித்தியாசமாக இருக்கிறீர்கள். உங்களில் பலர் பிள்ளைகளோடு வீட்டில் இருக்கிறீர்கள், பலர் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறீர்கள், பலர் திருமணம் செய்துள்ளீர்கள் ஆனால் பிள்ளைகள் இல்லை. அப்படி நம்மிடையே பல வித்தியாசங்கள் இருக்கின்றன. மதர் தெரேசா இந்தியாவில் வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க நன், அவள் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை சொல்கிறார். நீங்கள் மற்றவர்களை நியாயத்திற்கும் பொழுது உங்களுக்கு அவர்களை நேசிக்க நேரமில்லாமல் போகிறது என்று சொன்னாள். கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் நேசியுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நாம் கர்த்தர் சொன்னது போல ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்க முடியுமா? மதர் தெரேசாவுடன் நான் பதிலளிக்கிறேன், இல்லை, நம்மால் முடியாது.
I've always loved your Relief Society motto.
முத்தாசை சங்கத்தின் நோக்கமான அன்பு எப்பொழுதுமே அழியாது என்பதை நான் நேசிக்கிறேன். அன்பு என்பது என்ன? அது கர்த்தரின் உண்மையான அன்பாக அமைகிறது. மொரோனை லமானியர்களிடம் பேசுகையில் சொல்கிறார், உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொன்னார். கர்த்தரின் உண்மையான அன்பு மற்றவர்களை கேலி செய்வதற்கு எதிர்ப்பாக இருக்கிறது.
Tonight, however, I have in mind the charity that manifests itself when we are tolerant of others and lenient toward their actions. The kind of charity that forgives.
நாம் அன்பு உள்ளவர்களாக இருக்கும் பொழுது மற்றவர்களை நாம் மன்னிப்போம். நாம் தயவுடனும் இரக்கமுடனும் இருப்போம். நோயில் இருப்பவைகளை கவனித்து நாம் எப்பொழுதுமே அன்பு காட்டுபவர்களாக இருப்போம்.
Aid to those who are afflicted. True charity is love in action. The need for charity is everywhere.
அன்பின் தேவை எல்லா இடத்திலும் இருக்கிறது.
Which refuses to find satisfaction in hearing or in repeating the reports of misfortunes that come to others, unless by so doing the unfortunate one may be benefited. The American educator and politician Horace Mann once said, "To pity distress is but human; to relieve it is godlike." Charity is having patience with someone who's let us down. It's resisting the impulse to become offended easily. It is accepting weaknesses and shortcomings. It is accepting people as they truly are. It is looking beyond physical appearances to attributes that will not dim through time. It is resisting the impulse to categorize others.
அன்பானது விசாரிப்பு போதகர்கள் மாசா மாசம் வருடா வருடம் ஒவ்வொரு சகோதரியை சந்திப்பதில் வெளிப்படுகிறது. ஒரு வயதான விதவையை ஒத்தாசை சங்க கூட்டங்களுக்கு கூட்டி செல்வதில் அமைகிறது. அது தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு சகோதரியை நோக்கி, இங்கே வா, என் பக்கம் உட்காரு என்று சொல்வதில் காணப்படுகிறது. பல நூறுக்கணக்கான வழிகளில் நாம் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். வாழ்க்கை நாம் எவருக்குமே ரொம்ப அழகாக இல்லை. நாம் மற்றவர்களை கேலி செய்வதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய கஷ்டங்களின் மத்தியிலும் நம்மால் முடிந்த அளவு நன்மையை நாம் செய்கிறோம். அதன் போல மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அன்பானது எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்வானதாகும். அதை யார் கடைசி நாட்களில் கொண்டுள்ளார்களோ அவர்களுக்கு அது நலமாக அமையும். அன்பானது எப்பொழுதுமே முடிவடையாது. இந்த அன்பானது உங்கள் ஆவிகளில் ஊன்று உங்களுடைய எண்ணங்களிலும் செய்கைகளிலும் வெளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களதாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.